نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. صبحكم ومساكم. قال النبي صلى الله عليه وسلم: وعدت أنا والساعة كهاتين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفخه. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المخاب وعيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்லஷானஹு தஆலாவுக்கு உரியது. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதா என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். இஸ்லாம் சில வணக்க வழிபாடுகளை கடமையாக்கியிருக்கிறது. சில வணக்க வழிபாடுகளை பசி தாகத்துடன் இருந்து நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் சில வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. அதற்கு எங்களுடைய உடலை, உறுப்புகளை நாங்கள் பிரயோகித்து அந்த வணக்கங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் சில வணக்கங்கள் இருக்கின்றன. அதற்கு எங்களுடைய பணத்தை செலவு செய்து அந்த வணக்கங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த வகையில் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை ஐந்து விடயங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றார். ஒன்று, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இரண்டாவது, தொழுகை. மூன்றாவது, நோன்பு. நாலாவது, ஜகாத். ஐந்தாவது, ஹஜ். இந்த ஒவ்வொரு வணக்கங்களும் கடமையானது. இது சுருக்கமாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய விவரங்களை வேறு ஹதீஸ்களில் பார்க்க வேண்டும். தொழுகை என்றால் என்ன? அது எப்படி தொழுவது? அது எத்தனை தொழுகை? அதை விட்டால் யார் என்பதெல்லாம் வேறு ஹதீஸில் விளங்க வேண்டும். நோன்பு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பு என்றால் என்ன? அதனுடைய விளக்கங்கள் வேறு ஹதீஸில்தான் பெற வேண்டும். ஜகாத் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜகாத் என்றால் என்ன? அது எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எத்தனை தொகையில் இருந்து கொடுக்க வேண்டும், எந்தெந்த பொருள்கள் இருந்து கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் வேறு ஹதீஸ்களில் பார்க்க வேண்டும். இதே போன்ற வெறுமனே ஹஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விபரம் வேறு ஹதீஸ்களில் பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் கலிமா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்பதை விளக்கம் வேறு ஹதீஸ்களில் பார்க்க வேண்டும். எப்படி இந்த கலிமாவை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்திற்கு எடுத்தார் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். இதை ஒரு சிலர் விளங்காமல் வெறுமனே கலிமாவை பிரித்துக் கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை 73 பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த வணக்கங்களில் தொழுகை, நோன்பு, ஜகாத், இதுவே எல்லா பிரிவுகளும் எங்களோடு ஒத்து வருகிறார்கள். இதே போன்று ஹஜ். இந்த ஹஜ்ஜிலும் கலிமாவிலும் தான் முரண்படுகிறார்கள். எனவே இந்த கலிமாவுடைய விளக்கம் அதுதான் பை என்பது. அது இந்த இடத்தில் நான் விளக்கமாக சொல்ல வரவில்லை. என்னுடைய நோக்கம் இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்வதாகும். ஹஜ்ஜையும் உம்ராவையும் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் கலிமா என்று சொல்வதும் ஈமான் என்று சொல்வதும் இஸ்லாம் என்று சொல்வதும் ஷஹாதத்து கலிமா என்று சொல்வதும் பைஅத் என்று சொல்வதும் ஒன்றுதான். இந்த அனைத்துடைய விளக்கங்கள் சஹீஹ் புகாரியிலே இருக்கின்றது. எப்படி கலிமாவை சொல்லி திருட மாட்டேன், மானக்கேடான விடயங்களில் ஈடுபட மாட்டேன், ஐந்து நேர தொழுகையை சொல்லுவேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன், பிள்ளைகளை இல்லாமல் ஆக்க மாட்டேன், இந்த சத்தியத்தை பின்பற்றும் விஷயத்தில் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், எல்லா முஸ்லீம்களோடும் நல்ல முறையில் நடப்பேன், ஜகாத்து கடமையானால் பைத்துல் மாலுக்கு ஒப்படைப்பேன், பாவம் இல்லாத காரியங்களில் அமீருக்கு கட்டுப்படுவேன் என்று இந்த கலிமாவுடன் தன்னுடைய கையை அமீருடைய கையிலே கொடுத்து ஆண்களாயிருந்தால் புதுப்பி செய்வதுதான் இந்த கலிமா. இதற்கு கலிமா என்றும் சொல்லப்படும், இஸ்லாம் என்றும் சொல்லப்படும், ஈமான் என்றும் சொல்லப்படும், பைஅத் என்றும் சொல்லப்படும். ஆனால் இன்றைக்கு பெரிய ஒரு நஷ்டம் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரே உம்மத் இந்த விளக்கத்தை இவர்கள் கைவிட்டதனால் இன்றைக்கு 72 அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். நாங்கள் சத்தியத்தில் ஒரு கூட்டம் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நேரான வழியில் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் யாருக்கும் இந்த சத்தியத்தை வெளியிருக்கிறானோ அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். யாருக்கு அல்லாஹ் இந்த நசீபை கொடுக்கவில்லையோ அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. யாரே அல்லாஹ் தாலா நிரந்தர நரகவாதி என்று எழுதிவிட்டானோ அவன் இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறி சென்று விடுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத் வழிமுறை. லா தப்தீலி சுன்னத்தில்லா, அல்லாஹ்வுடைய வழிமுறையிலே நபியே நீங்கள் எந்த மாறுதலையும் காண மாட்டீர்கள். இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமிட இந்த அமைப்பு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அமைப்பு. இந்த அனைத்து சட்டத்திட்டங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த சட்டத்திட்டங்கள், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஜமாஅத்தில் முஸ்லிமில் வந்து யாராவது பைஅத்து செய்து நுழைந்தால் அவர் முஸ்லிம். யார் அந்த ஜமாஅத்துக்குள் வராமல் வெளியில் இருக்கிறார்களோ அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். யார் அதை விழுக்கிறார்களோ அவர்கள் சாதிர்கள். யார் எதற்குள் வந்துவிட்டு பைஅத்தை முடித்துவிட்டு வெளியில் செல்கிறார்களோ அவர்கள் மூர்த்தர்கள், மதமாறுவார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்கள். அந்த அடிப்படை அப்படியே கூட்டாமலும் குறைக்காமலும் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீனில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, வேறு எந்த அமைப்பிலும் இல்லை. எனவேதான் இந்த கூட்டம் நிச்சயமாக சுவர்க்கம் செல்லும், ஏழை அமைப்புகள் எல்லாம் நரகம் செல்லும் என்று நாம் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் தெளிவாக சொல்லி மக்களை இந்த சத்தியத்தின்பால் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இதை ஏற்றுக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள், இதை எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள், இது உண்மை எங்களால் பின்பற்ற முடியாது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள், இதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு சரி என்றால் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் இப்போது அதற்கு தயாரில்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இதை எதிர்ப்பவர்கள் சில காரணங்களை முன்வைக்கிறார்கள். இதை எதிர்ப்பவர்கள் இந்த ஜமாஅத்தில் சேர முடியாது, இது சத்தியத்தில் இல்லை என்று சில காரணங்களை முன்வைக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மிகவும் ஒரு அபாண்டமான ஒரு பொய் என்று நான் சொல்லலாம். சொல்லுகிறார்கள், ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இஸ்லாத்தின் கடமை 5 ஒன்றாகிய ஹஜ்ஜை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் பைஅத்தை தூக்கி வைத்திருக்கிறார்கள். வைத்துக் கொண்டு யார் பைஅத்து செய்யவில்லையோ அவர் நரகவாதி என்று சொல்லுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது உண்மையா என்றால் இது எந்த உண்மையும் கிடையாது. ஒரு கடுகு பிரமாணம் கூட இதில் உண்மை இல்லை. இஸ்லாத்தின் கடமைகள் 5, யார் இந்த ஹஜ்ஜை வசமிருந்து செய்யவில்லையோ அவன் நயவஞ்சகனாக மரணிப்பான் என்று நாங்கள் கூறுகின்றோம். எப்படி இந்த ஹஜ்ஜை அகற்றிவிட்டு மையத்தை அந்த இடத்தில் வைப்பது? மையத்து என்பது கலிமாவுடன் சேர்ந்த ஒன்று. எனவே மையத்தை ஹஜ்ஜை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அவருடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا رَسُولُ اللَّهِ لَا أَجْنِي وَلَا أَشْرِكُ என்றுதான் பதில் செய்கிறார். ஒருமுறை கலிமாவை மட்டும் சொல்லி முஸ்லீமாகவில்லை. எனவே நாங்கள் ஏன் ஹஜ்ஜை நீக்கிவிட்டு பையத்தை அந்த இடத்தில் வைக்க வேண்டும்? பையத் என்பது கலிமாவோடு சேர்ந்த ஒன்று. ஹஜ்ஜை அகற்றவில்லை, அகற்றவும் முடியாது. யாராவது ஹஜ்ஜி இஸ்லாத்தில் இல்லை என்றால் சொன்னால் அவன் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி விடுவான். மக்களை இந்த சத்தியத்தில் நுழைய விடாமல் தடுப்பதற்கு அவர்கள் கையாளுகின்ற ஒரு தந்திரம் தான். எனவே எந்த ஒரு முஸ்லீமும் நம்பவே கூடாது. இந்த சத்தியத்தில் இருவருக்கு நுழையாமல் இருப்பவர்களும் இதை நீங்கள் நம்பாது. நாம் அப்படி சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டோம், சொல்லவும் கூடாது. இஸ்லாத்தின் கடமை ஐந்து. ஐந்துகளை கொண்டு ஒரு இஸ்லாம் என்ற கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தூண் ஒரு தூண் இல்லாமல் போனால் அந்த கட்டிடம் விழுந்துவிடும். எப்படி இதை நாம் நீக்குவது? எனவே அவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் மன்னிப்பான். இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு பரிதூருக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா ஆலே இம்ரானிலே கூறுகின்றான், 94 வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் ஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய வீட்டை தவாப் ஹஜ்ஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுவான், தான் அல்லாஹா அனியன் அனில் ஆதம் வமன் கஃபர். யார் இந்த ஹஜ்ஜை மறுத்து நிராகரிக்கின்றானோ அல்லாஹ் அகிலத்தாரை விட்டு தேவையற்றவர். அனைத்து உலகத்தாரும் இந்த ஹஜ்ஜை நிராகரித்து விட்டு யாருமே ஹஜ்ஜுக்கு போவதில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்று கூறுகின்றார். எப்படி ஹஜ்ஜை மறுப்பது என்று கேட்கிறேன், எப்படி ஹஜ்ஜை அகற்றிவிட்டு பையத்தை வைப்பது என்று கேட்கிறேன். இப்படி ஒரு பொய் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். இந்த குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இன்னும் இருக்கின்றன. சொல்லுகிறார்கள், இவர்கள் ஹஜ்ஜை இல்லை, ஹஜ் செய்ய தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஹஜ் செய்வதும் இல்லை, அந்த இடத்தில் பையத்தை வைத்து விட்டார்கள். இது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், இவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள், அதாவது தப்பனீர் செய்கிறார்கள். இந்த தப்பனீர் திருச்சென்று உலகத்திற்கு பறை காட்டிய முதலாவது ஜமாத் ஜமாத் முஸ்லிம்தான். தக்கலீர் என்றால் என்ன? தெளிவாக ஒரு குர்ஆன் வசனம் ஹதீஸ் இருக்கும் போது அதை அடுத்துவிட்டு ஒரு இமாம் சொன்னதை பின்பற்றுவது, இது தக்கலீர். உதாரணத்துக்கு தெளிவான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு செய்யும் போது தண்ணீரை இரண்டு கையிலும் எடுத்து முன்னே வைத்து பின்னால் கொண்டு போய் திருப்பி முன்னால் கொண்டு வந்தார்கள் ஒரு முறை. ஆனால் சாமி மதுவிலே மூன்று முறை தண்ணீரை தெட்டு தொட்டு இப்படி சேர்க்க வேண்டும். இதுதான் தப்பி. குர்ஆன் ஹதீஸை விட்டு விட்டு ஒரு மதுஹபை பின்பற்றுவர் ஒரு இமாமம், தப்பி. இது சிறுத்தான விடயம். இதை செய்பவர்கள் சுவர்க்கம் செல்லவே மாட்டார்கள். ஒவ்வொரு மதுகளிலும் இப்படியான சிரித்திருக்கிறது, ஒவ்வொரு சிறுகளிலும் இப்படியான சிரித்திருக்கிறது இருக்கிறது. நாம் பார்க்கணும், அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், உங்களுடைய விவகாரங்களில் ஏதாவது தற்கொலை ஏற்பட்டால் இதெல்லாம் வர்றதுல் அது அல்லாவின் பாலும் தூதரின் பாலும் கொண்டு செல்லுங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கூட்டம். இதை விட்டுவிட்டு மனிதர்களுடைய கருத்தை மனோவுக்கு ஏற்றுக்கொண்டு தங்களுடைய விவகாரத்தை காவல்துறைக்கு அந்நியவரிடத்திலே எடுத்து சென்றால் அவன் முசிறு. நாங்கள் எல்லா பிரிவிலும் பார்க்கிறோம், தராதிய பிரச்சினை, கூட்டுவார் பிரச்சினை, கை கட்டுதல் பிரச்சினை, விரலாற்றும் பிரச்சினை, இதே போன்ற கணவன் மனைவி பிரச்சினை, காணி பிரச்சினை, அடிபடி பிரச்சினை, எது வந்தாலும் எங்கு செல்கிறார்கள்? ஜமாஅத்தின் முஸ்லிமீனை தவிர உள்ள ஏனைய எல்லா பிரிவுகளும் எங்கு செல்கிறார்கள்? காவல்துறை. இது அல் குர்ஆன் ஹதீஸ், இது சிறு சிறு, இது இஸ்லாம் அல்ல. ஒருவன் முஸ்லீமாக இருந்தால் அவன் காவிர ஆகிடுவான் என்று கூறுகிறேன். எனவே தக்லீதை திருச்சென்று உலகத்திற்கு பறைசாற்றிய முதலாவது ஜமாத் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன். தக்லீது செய்வதை ஏற்பு இருக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும். சரியான இதே போன்று இன்னொரு குற்றச்சாட்டியை வைக்கிறார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பலவீனமான ஹதீஸ்களை பின்பற்றுகிறது என்று கூறுகிறார்கள். இந்த கூட்டிலும் கடுகு பிரமாணம் கூட உண்மை கிடையாது. பல ஹதீஸ்களை நாங்கள் தெளிவாக விளக்கிவிட்டோம். ஒரு ஹதீஸ் கூட வாய் கொண்டு யாராலும் நிரூபிக்க முடியாது. இன்றைக்கும் இன்ஷால்லாஹ் ஜும்மாவுக்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு ஹதீஸை பலவீனம் என்று கூறுகிறார்கள். அது உண்மையில் பலவீனமா இல்லையா என்பதை இன்ஷால்லாஹ் விளக்குவேன். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மிக தெளிவான சுத்த சத்தியத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். இதிலே தக்லீது இல்லை, இதிலே சிறுத்து கிடையாது, இதிலே பிதாத்து கிடையாது, இதிலே குஃபுர் இல்லை, இதிலே ஜாஹிலியத் இல்லை, இதிலே பலவீனமான ஹதீஸ் பின்பற்றப்படுவதில்லை. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உம்மத்து பிரிகின்ற காலத்தில் ஒரு கூட்டம் தான் தோற்றம் செல்லும், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று தெளிவாக சொன்னார். ஏன்? அல்லாஹ் வழிமூலம் அறிவித்தான். இப்படி ஒரு கூட்டம் தோன்றும், அது சத்தியத்தில் இருக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சு அல்லாஹ்வுக்காக சொல்லியிருக்கலாம். ஒரு சிலர் கேள்வி வைக்கிறார்கள், அப்படி என்றால் இரண்டு மூன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்தால் என்ன செய்வீர்கள்? இஸ்லாம் பதில் சொல்லியிருக்கிறது, ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது இன்னொரு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றினால் அந்த தலைவன் யாராக இருந்தாலும் சரி அவரை வெட்டி விடுங்கள் என்றார். இது ஹிலாபத் இருக்கும் போது நடக்கும். எனவே இரண்டாவது வழிகோடு என்பதை ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் காட்டுகிறது. இந்த இஸ்லாத்தில் சந்தேகமில்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தரப்புக்கும் மஹஜ்ஜத்தின் பைமா, வெள்ளை விளைவென்ற தெளிவான வழியிலே நான் உங்களை விட்டு செல்கிறேன். இரவும் பகலை போன்றது என்றார்கள். இப்படிப்பட்ட சத்தியத்திலிருந்து ஒருவன் வெளியேறினால் அவன் அழிந்து ஹலாக்காகி விட்டான் என்றார்கள். எப்படி ஒரு தெளிவான வழிகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வழியின் ஒளியிலே எங்களை விட்டு சென்றிருக்கிறார் என்று பாருங்கள். இப்படி பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் வைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் வழி ரோட்டிலே சென்றால் கண் அடிப்பார்கள், அடித்து சொல்லுவார்கள், முஸ்லிம்கள் போகிறார்கள் சென்று. அது மட்டுமல்ல சொல்லுவார்கள், என்று சொன்னார்கள். நபியின் சஹாபாக்களை பார்த்தார், இந்த முஹம்மதும் இவரோடு இருப்பவர்களும் வழிவகுத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். இதிலே சத்தியத்தை நோக்கி இப்படியான குற்றச்சாட்டுகள் வரும். ஆனால் முஸ்லிம்கள் தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு ஆட்சி வருவதற்கும் பொறுமையை தவிர வேறு எந்த ஆயுதமும் தூக்க முடியாது. பொறுமைதான் சரியான ஒரு ஆயுதம். அதை நாங்கள் எப்போதும் கையிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே வலிமான ஹதீஸை பின்பற்றுகிறார் என்பது ஒரு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதிலே ஒரு ஹதீஸை நான் இன்றைக்கு விளக்குவேன். நாங்கள் தொடர்ந்து அதை விளக்கி வருகின்றோம். பதிவு நாடாக எடுத்து விரும்பியவர்கள் கேட்டுக் கொள்ளலாம். இப்போது ஒரு ஹதீஸ் விளக்கப்படும். தக்லீதியிலே கிடையாது, அது சிறுக்கான விடயம். குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் மட்டுமே பின்பற்றப்படும். இதே போன்ற கடமையான இஸ்லாத்தில் ஒன்றை நீக்கிவிட்டு ஒரு வேறு ஒன்றை வைத்தால் அது தெளிவான புகழை ஏற்படுத்தும். வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைரத் என்பது கலிமாவுடன் சம்பந்தப்பட்டது. ஹஜ் இஸ்லாத்தின் கடமை. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கூறுகின்றான், யார் வசதி இருக்கிறதோ அவர் ஹஜ் செய்ய வேண்டும். யார் இந்த ஹஜ்ஜை நிராகரிக்கிறாரோ அல்லாஹு தஆலா அபிலத்தாரை விட்டும் தேவையற்றவர். இதே போன்று ஒரு மனிதர் வந்து சாத ஹஜ்ஜுன், இந்த ஹஜ்ஜு ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் இல்லை, நான் ஆம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் கடமையாகிறேன், நோன்பை போல் நீங்கள் செய்து கொள்ள மாட்டீர்கள், எனவே ஹஜ்ஜி ஒரு முறைதான் கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்ற இன்னொரு ஹதீஸ் எல்லாம் சஹீஹ் புகாரி, ஐயுல் அமாலி அஃபல், அமல்களிலே மிகச்சிறந்தது எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்பட்டால், ஈமான் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஈமான் கொள்வது என்று சொன்னார்கள். சீல குமமாலா, அதற்கு பிறகு என்ன என்று கேட்கப்பட்டது, கால ஜிஹாதுன் ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி போராடுவது என்று சொன்னார்கள். சில சும்மமாதா, அதற்கு பிறகு என்ன என்று கேட்கப்பட்டது, எந்த பாவமும் செய்யாமல் தூய்மையாக செய்யப்படுகின்ற ஹஜ் என்று சொன்னார்கள். இப்படி எல்லாம் ஹதீஸில் இருக்கும் போது எப்படி இதை மறுப்பது என்று கேட்கிறேன். இதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நரல் ஜிஹாத் அஃபல் அல் அஹ்மால், வணக்க வழிபாடுகளிலே மிகச்சிறந்த வித்தியாஜ் என்று நாங்கள் காண்கிறோம், அப்பதா இல்லாஹி, எனவே பெண்களுக்கு அனுமதி இல்லையா, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி பணிந்து சுவர்த்தம் செல்வதற்கு என்று கேட்டார்கள். காலலா சொன்னார்கள், பெண்களுக்கு ஜிஹாத் இல்லை, வலாக்கின் அஃபலு ஜிஹாத் ஹஜ்ஜு மப்ரூர் என்றார்கள். ஜிஹாதிலே மிகப்பெரிய ஜிஹாத் எது என்றால் தூய்மையான ஹஜ்ஜு என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இந்த ஹஜ்ஜை பற்றி இஸ்லாம் சொல்லும் போது அவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இதை நாம் பல முறை சொல்லியிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்தியத்தை கொண்டு வந்த நேரத்தில் மக்கள் பார்த்தார்கள், இதிலே ஒரு பிழையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, எந்த பிழையும் கிடையாது, ஆனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அதற்காக கற்பனை செய்து சில குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். சொன்னார்கள், இவர் நபி இல்லை என்றார், இவர் நபியா என்றால் இவருக்கு பெரிய மாளிகை ஒன்று இருக்க வேண்டும், மக்கள் மாளிகை இல்லை குடிசை, இவர் நபியா என்றால் இவருக்கு பெரிய தோட்டங்கள் இருக்க வேண்டும், வீட்டு தோட்டங்கள், ஆனால் ஒன்றுமே கிடையாது, இவர் நபியா என்றால் சாப்பிடக்கூடாது, கடைத்தெருக்களுக்கு செல்லக்கூடாது, மாளிகாத மக்கள் யாக்குழு தாமவயம் சூசில் அத்வா, இவர் நபி இல்லை, இவர் நபியா இருந்தால் இவர் எங்களை போல் சாப்பிடுகிறார், கடைத்தெருக்களுக்கு வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை வைத்தார். இதே போன்றுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மார்க்க விடயங்களில் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது, தனி நபர்களில் இருக்கலாம், அது யார் முடிவிலும் சகாபாக்கள், தனி நபர்களுடைய குற்றங்கள் இருக்கலாம், ஜமாஅத்தின் கொள்கை அடிப்படையில் ஜமாஅத்தின் முஸ்லிமீன் எந்த பிழையும் முன்வைக்க முடியாது, எனவே கற்பனை செய்து இவர்கள் பைஅத்தை ஹஜ்ஜில் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு பொய், இவர்கள் பலவீனமான ஹஜ்ஜை பின்பற்றுகிறார்கள் என்று ஒரு பொய், இவர்கள் கண்மூடித்தனமாக தக்லீது செய்கிறார்கள் என்று ஒரு பொய்யை முன்வைக்கிறார்கள். ஆனால் இன்று நாங்கள் விதிவிலக்காகும், இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்பதை நான் உறுதியாக இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகிறேன். இலங்கையில் பல பாகங்களில் இருந்தும் சில சகோதரர்களும் சகோதரிகளும் உம்ரா செய்வதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்காக இன்று அசர் தொழுகைக்கு பிறகு செயல் வடிவத்தில் எப்படி உம்ரா செய்வது என்பதை காட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், ஆனால் இவர்களுடைய ஹஜ்ஜி உம்ரா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஒன்று, அவர்களின் தெளிவான சிறப்பு இருக்கின்றது, தெளிவான தக்லீத் இருக்கிறது, குஃபர் இருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் படி ஹஜ்ஜி செய்வதும் இல்லை, உம்ரா செய்வதும் இல்லை, முழுக்க முழுக்க தலைகீழாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியான குர்ஆன் ஹதீஸோடு ஹஜ்ஜி என்ன, உம்ரா என்ன என்பதை விளங்கித்தான் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டும். ஹஜ் செய்வதாக இருந்தால் குறைந்தது ஒரு மாதத்திற்கு முன்பு வந்து அதை படிக்க வேண்டும். சரியா? செயல் வடிவத்தில் அதை நாம் செய்து காட்டுவதை பார்த்தால் தான் ஹஜ் செய்ய முடியும். இதே போன்று உம்ராவும் படித்தான். அதை நேரடியாக பார்க்க வேண்டும், தெரிந்தவர்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதை பார்த்து அவன் உம்ரா செய்ய வேண்டும். அதற்குத்தான் இப்படி நாங்கள் இன்றைக்கு அசத் தொழுகையுடன் தொழுகைக்கு முறைப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். உம்ராக்கு செல்பவர்கள் வந்திருக்கிறார், ஆண்களும் பெண்களும். அவர் வந்து அதை நேரடியாக பார்த்து பழகிக் கொள்வார்கள். எனவே இந்த உம்ரா இருக்கிறது, இது மிகவும் சிறந்த ஒரு வணக்கம். அந்த மக்காவுக்கு செல்வதிருக்கிறது, இது பெரிய ஒரு பாக்கியம். அந்த இடத்துக்கு சென்றால் தான் தெரியும். அல்லாஹ்வுத்தாலா கூறுகின்றான், பையினார், அங்கே தெளிவான அட்டாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றான். அங்கு உண்மையிலே போனால் கண்ணீர் வடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம், அதற்கு செல்வது பெரிய ஒரு பாக்கியம். யாருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். உண்மையில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த காலத்தில் மௌலூத் என்று ஒன்று இருந்தது, ஒரு விடாட்டான விஷயம். இதற்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை சேமித்து வைத்து ஒவ்வொரு வருடமும் மௌலூத் என்று ஓடுவார்கள், பாவத்துக்கு பணத்தை செலவு செய்தார்கள். ஆனால் இந்த உம்ரா மிகவும் சிறந்த ஒரு வணக்கம். ஒவ்வொரு முஸ்லீம்களும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் அந்த மக்காவை பார்த்து விட்டு வர வேண்டும். அது பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வுத்தாலா கூறுகின்றான், அதிலே தெளிவான அட்டாட்சிகள், அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகள் இருக்கின்றன என்று கூறுகின்றான். எனவே இந்த உம்ராவை பற்றி பாருங்கள். அல்லாஹ்வுத்தாலா சூரத்தில் பக்கரா 196 கூறுகின்றான், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றி அதை பூரணமாக நீங்கள் செய்து முடியுங்கள் என்று கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எல்லாம் சஹீஹ் புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், அல் உம்ரத்து இலல் உம்ரத்து கஃபாரத்து லிமா பைன. ஒருவர் ஒரு உம்ராவை செய்து விட்டார், இன்னொரு உம்ரா செய்வதற்கு இடையிலே இவருடைய பாவங்களை எல்லாம் இந்த உம்ரா அழித்து விடும் என்றார். வல் ஹஜ்ஜுல் மக்ரூர், தூய்மையான ஹஜ் இருக்கிறது, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதற்கு கூலி சுவர்க்கம் தான். ஆனால் ஹஜ்ஜில் மக்ரூராக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஹஜ்ஜில் மக்ரூர் நடக்கிறதா? இல்லை. ஹரத்திலே கொண்டு போய் வைத்துக் கொண்டு உருவப்படம் எடுக்கிறார்கள், தெளிவான ஒரு ஹராத்தை செய்கிறார். இது ஹஜ்ஜில் மக்ரூர் அல்ல. மாரம் இல்லாமல் பெண்களை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், இது ஹஜ்ஜில் மக்ரூர் அல்ல. ஏழாம் கட்டிக் கொண்டு அனைவருடைய வாயிலும் புகை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், இது ஹஜ்ஜில் மக்ரூர் அல்ல. அங்கு தொழுகை எல்லாம் மதுகப்படிய தொழுகை, அது ஹஜ்ஜில் மப்ரூர் அல்ல. ஹம்பளி மதுகத்தின்படிதான் தொழுகை நடக்கிறது. பாத்தியா சூரா ஓட முடியாது. பாத்தியா சூரா இல்லை என்றால் தொழுகை இல்லை. நாசனாத்தின் மல்லம் யக்ராபி பாத்தியத்தில் கிதாப். பாத்தியா சூரா இல்லாமல் தொழுகை இல்லை, அங்கு பாத்தியா ஓட முடியாது. எனவே இங்கு நடைபெறுகின்ற ஹஜ்ஜு இருக்கிறது, அது மப்ரூரான ஹஜ்ஜு அல்ல. அல்லது கொள்ளப்பட மாட்டார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ரா ஒருவர் செய்தால் அடுத்த உம்ரா வரைக்கும் உள்ள பாவங்களை எல்லாம் இந்த உம்ரா அழித்துவிடும். ஹஜ்ஜில் மக்ரூர் இருக்கிறது. மக்ரூர் என்றால் எந்த பாவமும் கடப்படாத ஹஜ். அது லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதற்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்னை ஆயிஷாவிடத்தில் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை உம்ரா செய்திருக்கிறார்கள்? காலத் அர்பஅன் என்றார். நாலு உம்ரா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வகம் ஹஜ், எத்தனை ஹஜ் செய்தார் என்று கேட்டார்கள். காலத் வாஹிதா, ஒரே ஒரு ஹஜ் செய்தார் என்று சொன்னார்கள். இவன் அப்பா அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹஜ், ஒரு சமாதி பெண்ணை பார்த்து அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுக்கு புறப்பட்டார்கள். இந்த பெண்மணி வரவில்லை. கேட்டார்கள், நீங்கள் ஏன் எங்களோட ஹஜ் செய்யவில்லை, வரவில்லை என்று கேட்டார்கள். எங்களிடத்தில் ஒரே ஒரு ஒட்டகம் இருந்தது, அதில்தான் நாங்கள் தண்ணி எடுத்து குளிப்போம். அதில் எங்களுடைய கணவரும் மகனும் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார்கள், எனக்கு போவதற்கு வழி இல்லை என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فَإِذَا كَانَ رَمَضَانَ اِعْتَمَرِي فِي சரி ஹஜ்ஜு தவறிவிட்டு நீ அடுத்த ரமலான் உம்ரா செய்யப்படும் வேறு காலங்களில் உம்ரா செய்தால் எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகிறது. ஒரு சிறந்த ஒரு அமல் இது ஒரு அமல். அடுத்தது அந்த அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய முதலாவது ஆலயம் கஃபா, அதையும் அங்குள்ள அட்டாட்சிகளையும் சென்று பார்ப்பது. எனவே ஒவ்வொரு முஸ்லிம்களும் முடியுமானவரை இதற்கு முயற்சி செய்யுங்கள். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஃகிருஹு இன்னஹு வல் கஃபூரு ரஹீம்.